राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः। பூமண்ணுமாது பொருந்திய மார்பன், புகழ்மடிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம், நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு இராமானுசன் உற்றந்தாதியில அழகான பாசுரம் இது. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன், ஆச்சரியமான ஸ்ரீதேவிய தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் வச்சிருக்கக்கூடிய எம்பெருமான், பூமண்ணுமாது பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன். அந்த பெருமாளையே கொண்டாடும்படியான, மாறன்னு சொல்லும்படியான நம்மாழ்வாருடைய திருவடியை பணிந்து உய்ந்தவன். பூமண்ணுமாது பொருந்திய மார்பன், புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன், பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம், எல்லாரும் நல்ல கதி அடையறதுக்காக வந்த இராமானுசன் சரணாரவிந்தம், நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அந்த இராமானுசனுடைய சரணகமலத்தை பிடிச்சுண்டு ஏ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லுவோம் அப்படின்றா பெரியவா. அப்படி அந்த ராமானுஜருடைய நாமத்தை சொன்னாலே பரமானந்தம், மோட்சம் கிடைக்கும், ராமானுஜரை தியானம் பண்ணாலே பாவங்கள் விலகும், தர்ம சங்கடங்கள்லாம் மாறும் அப்படி நிரூபணமா இருக்கு. ராமானுஜர் இருந்த காலத்திலையும் சரி, ராமானுஜர் இன்னைக்கு நம்ம இருக்க நம்ம சாதாரண மனுஷால பாக்குற மாதிரி இல்லாத காலகட்டம், ஆனா இன்னைக்கும் அவருடைய சக்தி இருந்துட்டு தான் இருக்கு. தானான திருமேனி, தானுபந்த திருமேனி, தமருபந்த திருமேனி, பவிஷ்யதாச்சாரிய திருமேனி, இத்தனங்கள்ல ராமானுஜருடைய அர்ச்சாவதார மூர்த்தி இருக்கு. அந்த மூர்த்திகளை நம்ம தியானம் பண்ணும் பொழுது ராமானுஜா அப்படின்னு சொன்னா நல்லது நடக்கிறது. இதுவே நல்லது நடக்கிறதுன்னா பெண் பிள்ளை ராமானுஜரிடத்திலேயே பேசுறாள், அவ்வளவழகா பேசுறாள், ராமானுஜரும் நின்று கேட்டு இருக்கார். ஒவ்வொரு வாக்கியமா சொல்லிண்டு வந்தா, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம், ஆழ்வார்கள் சரித்திரம், இவ்வளவு பேசிண்டு வந்தா. ஆச்சாரியர்கள் வைபவமும் பேசுறா, திருக்கட்சி நம்பிகள் விஷயம் இப்படி எல்லாம் பேசினாலும் இவ்வளவும் பேசினவள் இப்ப ராமானுஜரிடத்துல ஒரு வாக்கியம் சொல்றா, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. கொங்கில் பிராட்டி அப்படின்னு ஒருத்தி ஆச்சரியமானவள். இது ஸ்வயம் ராமானுஜ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ராமானுஜ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ராமானுஜரிடத்திலேயே பேசுறாள். ராமானுஜரும் கேட்டு இருக்கார். ராமானுஜருடைய சுபாவம் என்னன்னா தன் பெருமையை கேட்க மாட்டார். ஆச்சாரியாளுடைய பெருமை, ஆழ்வாருடைய பெருமை, பகவானுடைய பெருமை, தன்னை ஆசிரியத்த சிஷ்யாளுடைய பெருமை இதெல்லாம் கேட்பார். இது மகாத்மாக்களுடைய குணம். நம்மெல்லாம் சாதாரண மனுஷா, நமக்கு நம்ம பெருமையை கேட்டாதான் ஒரு திருப்தி. அடுத்தவாழ யாராவது பெருமையா பேசினா பிடிக்காது. இந்த ஸ்திரீகள் கிட்ட அவளை விட அழகின்னு யாரையாவது சொல்லிட்டோம்னா அவளுக்கு பிடிக்காது. புருஷா கிட்ட இவா அவளை விட ஜாஸ்தி சம்பாதிக்கான்னு யாரையாவது சொன்னா அவளுக்கு பிடிக்காது. படித்தவாளுக்கு அவன் நல்ல புத்திசாலின்னு யாரையா ஒருத்தரை சொன்னா பிடிக்காது. உபன்யாசக்காராளுக்கு இன்னொருத்தர் உபன்யாசக்காரால கொண்டாடினா பிடிக்காது. இது லோக பிரசித்தம். மகாத்மாக்களை பத்தியில சாதாரண பேசிட்டு இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு அவன் ரொம்ப சமத்துனா பிடிக்காது. அவனோட சமத்தா இருக்கான் பாருங்க, அந்த குழந்தைய பார்த்தாலே கோபம் வரும். இது லோக பிரசித்தம். இது மனுஷாளுடைய சுவாவம். ஆனா மகாத்மாக்களுடைய சுபாவம் அவளை புகழ்ந்தா அவளுக்கு பிடிக்காது. நமக்கெல்லாம் வந்தா சந்தோஷம். ராமானுஜர் அவ்வளவு ஆச்சரியமா தன்னுடைய சிஷ்யாளுடைய பெருமையை கேட்கிறார், மலச்சு போய் நின்று கேட்கிறார் அந்த ராமானுஜர். அதனால இந்த வாக்கியத்தை கேட்கிறார், கொங்கில் பிராட்டி, கொங்கு பிராட்டி அப்படின்னு அவளுக்கு பெயர் உண்டு. கொங்கு நாடு, கோயம்புத்தூர் ஜில்லா, அந்த இடத்துல கொங்கு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவார். அந்த கொங்கு நாடு, கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு கொங்கு மண்டலம் அப்படின்னு கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, இந்த இடம்லாம் ஊட்டி, இதெல்லாம் வந்து குங்கு தேசம் அப்படின்னு பேர். இப்படி தொண்டை மண்டலம், பாண்டிய தேசம், சேர தேசம், சோழ தேசம், அது மாதிரி கொங்கு தேசம் அப்படின்னு. அந்த கொங்கு நாட்டில் இருந்தவள் தான் கொங்கில் பிராட்டி. சில இடங்கள்ல அவளுடைய பெயர் சுமதி அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா பொதுவா எல்லாருமே அவளை கொங்கு பிராட்டி, கொங்கில் பிராட்டி அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கும் அந்த கொங்கு பிராட்டியினுடைய வம்சத்தார் வாழ்ந்துட்டு இருக்கா. தொட்டமல்லூர்ல கோவில் வாசல்லையே கொங்கில் பிராட்டியினுடைய வம்சத்தார் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ்வளவு வசதி அந்த கொங்கில் பிராட்டியுடைய வம்சத்தார். அவளெல்லாம் பார்க்கிற ஒரு பாக்கியம் அடியனுக்கு வாய்ச்சிருக்கு. இந்த கொங்கு பிராட்டி ஒரு சந்தர்ப்பத்துல அவ ஊர்ல மழை இல்லை, பஞ்சம். ஒண்ணு மழை பெஞ்சு கெடுக்கும், இல்லாட்டி மழை பெய்யாம கெடுக்கும். இப்ப சென்னையில எல்லாம் பார்த்தா மழை பெஞ்சு கெடுத்தது, மகாராஷ்டிரால எல்லாம் மழை இல்லாம கெடுத்துட்டு இருக்கு. வறட்சி, வயல்ல ஒண்ணுமே இல்லை. நேத்தி கூட வேலைக்காரி சொல்லிட்டு இருந்தா, இந்த வாட்டிதான் முதல் தடவையா வயல்ல ஒண்ணும் விளையவே இல்லை தண்ணி இல்லாததுனால. அங்க மழையா கொட்டி, அதனாலதான் ஆண்டாள் வாழ உலகினில் பெய்திடாயின்னு பிரார்த்திக்கிறான். பஞ்சம், பசி. இந்த பஞ்சத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல், சரி பஞ்சம் பிழைக்கிறதுன்னு சொல்லுவான். ஏதோ ஒரு இடத்துல போய் பஞ்சம் பிழைச்சு வாழறது. அப்ப அந்த கொங்கு பிராட்டி என்ன பண்ணா, அவளுடைய சொந்தக்கார ஸ்ரீரங்கத்துல இருந்தா. சரி, ஸ்ரீரங்கத்துல இந்த கொஞ்ச நாள் இந்த பஞ்சம் முடியற வரைக்கும் திரும்ப எங்க வயல்வெளியெல்லாம் செழிச்சு வளர்ந்து ஆகாரம் எல்லாம் நல்லா கிடைக்கிற வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல இருப்போம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு. அவளுடைய பாக்கியம், ஸ்ரீரங்கத்துல பந்து இருந்தா. அந்த பந்துவும் இவாளுக்கு அனுகூலமான பந்து. நமக்கு எல்லாம் பந்துல அனுகூல சத்ரு. சில பேருக்கு மட்டும்தான், சில பேர் மட்டும்தான் அனுகூல பந்து. எல்லாருக்கும் எல்லாரும் அனுகூல பந்து கிடையாது. அவளுக்கு அனுகூலமா பந்து இருந்தா ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அழகா வந்துட்டாள். சரியா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். இவ அழகா பாப்பா வாத்து மாடியில மச்சில்னு சொல்லுவா. சமயத்துல மொட்டை மாடியில இப்படி வேடிக்கை பாப்பா. அப்ப பக்கத்துல அப்படி ராமானுஜர் மடம் எல்லாம் உண்டு. அந்த மடம் தமிழ்ல தான் மடம்னு, சம்ஸ்கிருத்தில் மடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ராமானுஜர் மடத்துக்கு நிறைய ராஜா, பெரிய பெரிய கோடீஸ்வரா வாழ்லாரும் வரா, நிறைய பேர் வித்வான்கள் வரா, குழந்தைகள் வரா, ஸ்திரீகள் வரா. தாலி டெய்லி சுவாமி ராமானுஜர் அழகா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றார், உபன்யாசம் பண்றார், எல்லாம் பண்றார். பண்ணிட்டு டெய்லி பிக்ஷை எடுக்க வரார். இந்த கொங்கில் பிராட்டி ஆச்சரியமா பாக்குறா, இத்தனை பிரபுக்கள் இவர் முன்னாடி வரா. விதவிதமா தனத்தெல்லாம் கொண்டு வந்து இவர் தட்டுல முன்னாடி வச்சு இவருக்கு சேவிக்கிறா. தங்கமா கொண்டு வந்து கொட்டுறா, தானியமா கொண்டு வந்து வைக்கிறா, மூட்டை மூட்டையா அரிசி, நெல், கோதுமை எல்லாம் வந்து இறங்கிறது. ஆனா பழமா வந்து குமியறது, காய்கறிகளா வந்து இறங்கிறது. ஆனா ராமானுஜர் டெய்லி சாப்பாட்டுக்கு பிக்ஷை எடுக்க வரா. இதுதான் அதிசயம், இதுதான் சன்னியாசி வாழ்க்கை. எல்லாத்தையும் விட்டதுனால எல்லாமே அவளுக்கு நிறையும், ஆனா எதுலையும் அவர்களுக்கு உரிமை கிடையாது. காஞ்சி மகாபரிவாள்லாம் அப்படிதான் இருந்தேன். இந்த மடத்துக்கு போனோம்னா அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு இருக்கும். இந்த காஞ்சி மடத்திலயோ இல்லாட்டி உடுப்பிலேயோ சிங்கேரியிலயோ. ஆனா பெரியவரா சாப்பிடறத பார்த்தோம்னா நம்ம சாப்பிடற மாதிரி ரொம்ப பாவமா தான் சாப்பிடுவோம். இப்பயாவது தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவா. சைத்தன்ய மகாபிரபு ராமானுஜர்லாம் பரம விரக்தர்கள், மாதுகரம்னு சொல்லுவா. டெய்லி ஒரு ஏழு வீடுகள்ல போய் அவ என்ன கொடுக்கிறாளோ அதை வாங்கி சாப்பிட்டு ஜீவிக்கணும். அதுவும் எதுக்குன்னா, நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிடலாம் கூடாது. உடம்புல உயிர் ஜீவிக்கிறதுக்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஆகாரம் சுவீகரிக்கணும். பிரம்மச்சாரி மட்டும்தான் அன்லிமிட்டட் மீல் சாப்பிடலாம். கல்யாணம் ஆயிடுத்தினாலே எல்லாமே லிமிட் ஆகணும், அதுதான் சாஸ்திரம். கல்யாணம் ஆயிடுத்தினாலே ஆகாரம் முதற்கொண்டு எல்லாத்துலயும் ஒரு நியமனம்னு ஒன்று உண்டு. சன்னியாசிகள்னா ரொம்பவே ஆகாரத்தை குறைக்கணும்னு சாஸ்திரம். ஏன்னா ஆகாரம் அதிகமாக 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 ஒரு மந்தம் தட்டி போயிடும். இந்த யானைக்கு மந்த புத்தின்னு சொல்லுவாள். நிறைய திங்கிறதுனாலே அதுக்கு புத்தி கொஞ்சம் மந்தம். அதனால இட்னூண்டு ஒரு அங்குசம் குச்சியை வச்சு அவன் கால் பக்கத்தில் வச்சுட்டான்னா இது தன்னை விட பலமானதுன்னு நின்றுருக்கும். ரொம்ப அண்ணா அண்ணா சாப்பிட்றவாளுக்கு புத்தி மந்தம் அப்படின்வா. மந்தாகா சுமந்தமத்தையோன்றோம் இல்லையா. அந்த மாதிரி ராமானுஜர் டெய்லி பிக்ஷை எடுக்க வரார். பெண் பிள்ளைக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இந்த கொங்கில் பிராட்டிக்கு அவளு பெண் பிள்ளை தானே, கல்யாணம் எல்லாம் ஆனவள். அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா எல்லாம் வந்து அழகா இங்க அப்படி குமிஞ்சு கிடக்கு, எல்லாம் குவியறது, ஆனா இவரால பிச்சை எடுத்துட்டு வராரு. ஒரு நாள் அவ நேர ராமானுஜரி வாத்து வாசல்ல பிக்ஷை எடுக்க வரும்பொழுது நேர வந்துட்டா. வந்துட்டு சுவாமி அடியாளுக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா, கேளுமா என்ன விஷயம். டெய்லி உங்களை பாக்குறது எவ்வளவு பிரபுக்கள் எல்லாம் வரானு எங்காவது மாடியில இருந்து பாக்குறேன், அவாவா காய் பழம் எல்லாம் வந்து அப்படி குமியறது. உங்க மடத்துக்கு வரவாள் நன்னா சாப்பிடறேன், நானே சாப்பிட்டிருக்கேன், நீங்க என்னடானா வீதி வீதியா டெய்லி பிச்சை எடுக்கிறீங்களே, எனக்கு எனக்கு புரியல, ரொம்ப கான்ட்ராவா இருக்கு, எனக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. அப்ப ராமானுஜர் சிரிச்சார், சாஸ்திரப்படி நான் பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், நம்ம சன்னியாசி தர்மம், அதனால பிக்ஷை எடுக்கிறேன். அப்ப இவ்வளவு பேர் வந்து உங்களை சேவிக்கிறாள், அவள்லாம் அவ்வளவு கொடுக்கறாள், அவ எதுக்கு உங்களுக்கு இப்படி கொடுக்கறா, பிச்சைக்காரன் போய் யாராவது கொடுப்பாளா? பிச்சைக்காரன் சன்னியாசிக்கு வித்தியாசம் கிடையாது, பிச்சைக்காரன் அம்மா தாயேன்னு பிச்சை எடுப்பான். நம்ம சம்பிரதாயம் பார்த்தா அம்மா தாயும் பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான், பவதி பிக்ஷான் தேகின் பிரம்மச்சாரி பிச்சை எடுப்பான், ஒண்ணுமே சொல்லாம நாராயணா ஜபிச்சுண்டு சன்னியாசிகள் வந்து பிக்ஷை எடுப்பான். இவ எல்லாருமே அந்த கேட்டகரி தான். அப்ப அவெல்லாம் எதுக்கு உங்க காலில் வந்து விழறா, இவ்வளவு அவையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து குட்டுறா. அப்ப அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் ஹிதம் சொல்லுவேம்மா, வாழ்க்கையில வாழ வேண்டிய வழியே சொல்லுவேன் அப்படின்னு. அப்படியா, அப்படி என்ன சொல்லுவேன், எனக்கு சொல்லும் போல. ரொம்ப சாதாரண சிம்பிளா ஜாலியா பெருசாதான் கேட்கல. உடனே ராமானுஜர், அப்படியா, அந்த இடத்துலயே அவளுக்கு ஓம் நமோ நாராயணாயன் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம், கோவில் மேல ஏறி கேட்காதவாளுக்கே சொன்ன ராமானுஜர், திருக்கோஷ்டியர் கோபுரத்து மேல ஏறி நின்று எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாயன் அத்தனை பேருக்கும் சொன்ன ராமானுஜர் கேட்டவாளுக்கு போய் சொல்லாம இருப்பாரா? உடனே இதைத்தான் சொல்றேன்னு உபதேசம் பண்ணிட்டாள். அவளு, ஓ இதுதான், ஆ சரி சரி அப்படின்னா அதுக்குள்ள பிக்ஷையை போட்டா அவள் கிளம்பி போயிட்டா. இவளும் இருந்தா கொஞ்ச நாள் ஆயாச்சு, அவ ஊர்ல மழையெல்லாம் பெஞ்சு, உபதேசம் வாங்கின கொஞ்ச நாள்லயே மழை பெஞ்சு எடுத்து அங்க அவ ஊர்ல இந்த கொங்கு ஜில்லால. அப்ப உடனே பார்த்தா மழையெல்லாம் பெஞ்சு கொடுத்து ஊர் பசுமையா எடுத்தோடனே வறட்சி போயெடுத்தோடனே கிளம்பலாம் தீர்மானம் பண்ணிட்டான். கிளம்பலாம் தீர்மானம் பண்ணிட்டா கரெக்டா அன்னைக்கும் ராமானுஜர் வாத்துக்கு பிக்ஷைக்கு வர. சரி அங்க போய் சொல்லலாமோன்னு மடத்துக்கு, அவளுக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தது, அவ்வளவு பெருசா இந்த மதம் இந்த சம்பிரதாய விஷயங்கள்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. முதல் தடவை சத்சங்கத்துக்கு வரும்போது சரி நம்ம எல்லாம் போய் சத்சங்கத்துக்கு உட்காரலாமான்னு சொல்லணும், அந்த மாதிரி ஆச்சரியமா கூச்சமா இருந்தது. ராமானுஜர் வந்தா அழகா கை கூப்பினா, சுவாமி உங்க கிருப்பையினாலே எங்க ஊர்ல மழையெல்லாம் பெஞ்சுடுத்து பஞ்சம் எல்லாம் முடிஞ்செடுத்து, அதனால அடியாள் ஊருக்கு கிளம்புறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு ஒரு ஆசை, அங்க வந்து சொல்லிருக்கலாம், ஆனா என்னமோ ஒரு கூச்சமா இருந்தனால இங்கேயிருந்து சொல்றேன் அப்படின்னு விட்டாள். உடனே சுவாமி ராமானுஜர் சந்தோஷமா நல்லபடியா போயிட்டு வா சௌக்கியமா இரு அப்படின்னாரு. சுவாமி தப்பா எடுத்துக்க மாட்டேன்னா சொல்லுமா என்ன விஷயம்னா, இல்ல நீங்க அப்ப நீங்க ஏதோ உபதேசம் பண்ணல மறந்து போயிட்டேன், என்ன உபதேசம் பண்ணாலும் மறந்து போயிடுது, திரும்ப எனக்கு சொல்லி தருவேளா, அன்னைக்கு ஏதோ கேட்டுட்டு அவ்வளவுதான். உடனே சுவாமி ராமானுஜர் திரும்பி அவளுக்கு உபதேசம் பண்றார் அஷ்டாட்சர மந்திரத்தை. அவளுக்கு கண்கள்ல கண்ணீர், இவ்வளவு கருணையா இந்த ஒரு ஜீவன் மேல இவ்வளவு அக்கறையா, நீங்க இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு போய் இவ்வளவு ஒரு கிருபை பண்ணிட்டேளே அப்படின்னா. உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னா, பரவாயில்லம்மா உள்ளதை உள்ளபடி கேட்டா சொல்லிட்டேன், இதை விடாம ஜெபிச்சுன்று மறந்துடாதே அப்படின்னு. உடனே அவர் சொன்ன, நான் பெண் பேதை, ஆத்து காரியங்கள்லாம் அப்படி மறந்து போயிடுவேன், லோகத்துல அப்படி ஓழ்ந்துட்டே இருக்கேன் சம்சாரத்துல, நான் இதை மறக்காதபடி உங்க ஞாபகார்த்தமா எனக்கு ஏதானும் கொடுங்கோன்னுட்டான். ராமானுஜர் சிரிச்சார், நான் சன்னியாசி உனக்கு என்னத்தை கொடுக்கறது, அதுவும் நீயோ ஸ்திரீ என்னத்தை கொடுக்கறது, நான் கையில வச்சுக்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பிக்ஷை எடுக்கிற பாத்திரம் கையில திருதந்தம் கொடுத்துட்டு இருக்கிற காஷாயம் பூணல் இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னா. பெண்பிள்ளை எப்படியே பார்த்தா ராமானுஜரை பாதாதி கேசம் பார்த்தார், காலில் பாதுகை போட்டு இருந்தார் ராமானுஜர். சுவாமி ஆக்ஷேபனை இல்லைன்னா அடியாளுக்கு அந்த பாதுகையை தாங்கோளே, இதை ஞாபகார்த்தமான வச்சிருக்கேன், ஏன்னா இதுதான் எனக்கு இனிமேல் பலம் அப்படின்னு சொல்லிட்டாளா. உடனே சுவாமி ராமானுஜர் பாதுகையை கைட்டி கொடுத்துட்டார், வச்சுக்கோ. பாதுகை ராமனுடைய காலத்திலேருந்து இதுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு, பரதன் கேட்டான் ராமன் பாதுகையை கொடுத்தான், ராமானுஜர் பாதுகையை கொடுத்தார். அதே போல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் வாங்கின்ற பிறகு நவத்வீபத்துக்கு வரார். அப்ப சைத்தன்ய மகாபிரபுடைய மனைவி, அப்ப சைத்தன்ய மகாபிரபு மனைவி சொல்லப்படாது, அவருடைய மனைவி விஷ்ணு பிரியா தேவி, அவள் வந்து சேவிக்கிறார். சேவிக்கும் பொழுது யார் நீன்னு கேட்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. முன்னாடி நாள் பொண்டாட்டி, இப்ப சன்னியாசம் வாங்கிட்டார், யார் நீன்னு கேக்குற. அவ சொல்ற, அடியாள் உங்களுடைய பல பக்தர்கள் அடியாளும் ஒரு தீன்றார், பேருக்கு ஏத்த மாதிரி விஷ்ணு பிரியாயிருன்னு ஆசீர்வாதம் பண்ற. அப்ப அவ சொல்றா, அடியாளுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்ல, பிடிப்பா பிடிமானமா அதான வேணும், எனக்கு எதான கொடுங்கோன்னு உடனே சைத்தன்ய மகாபிரபு தன் பாதுகையை கழட்டி கொடுத்த, அதை வச்சுட்டு அவள் கடைசி வரைக்கும் ஜீவிச்சிருந்தா. இந்த மாதிரி இந்த பாதுகை, பகவானுடைய பாதுகை, பாகவதாளுடைய பாதுகை. இன்னைக்கும் நிறைய மடத்த சம்பிரதாயங்கள் உண்டு இல்லையா, அத்வைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் எல்லாம். இதுல சில சம்பிரதாயத்து ஆச்சாரிய, வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரியர்கள்லாம் இந்த முன்னாடி இருந்த ஆச்சாரிய புருஷா இருப்பா, அவர்களுடைய பாதுகை எல்லாம் அப்படி லைனா அடுக்கி வச்சிருப்பா. அதுக்கு ஏகாதசி அன்னைக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி அந்த தீர்த்தம் சாதிக்கிறன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த பாதுகைக்கு ஒரு மரியாதை உண்டு. இன்னைக்கும் சமர்த்தராமதாசருடைய சஜ்ஜன்கள் போனோம்னா அவருடைய பாதுகை அப்படியே இருக்கு. அந்த மகாத்மாக்களுடைய பாதுகை, பல இடங்கள்ல மகாத்மாக்களுடைய பாதுகை, காஞ்சி மகாபெரிவா உபயோகப்படுத்தின்ற அந்த பாதுகை இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கு. அப்ப அந்த பாதுகை, அந்த கொங்கில் பிராட்டி அதை கேட்டாலாம் ராமானுஜர் கழட்டி கொடுத்துட்டார். கொங்கில் பிராட்டி கையை கூப்பிண்டா, இந்த கிருபை தாங்காது சுவாமின்னு அந்த பாதுகை எடுத்துட்டு அவள் தன் ஊருக்கு போனாள். அதத்தான் பெண் பிள்ளை சொல்றா, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. ராமானுஜர் இதை கொடுத்துட்டத பார்த்து மற்ற சிஷ்யன் ஆடுற, நமக்கு இது தோணலையே, ராமானுஜரிடத்துல பாதுகை வாங்கிக்கணும்ன்ற ஒரு புத்தி இல்லாம போயிடுதே நமக்கு ச அப்படின்னு நினைச்சாலும். என்ன ஆச்சரியம்னா, அந்த கொங்கில் பிராட்டி இந்த பாதுகையை வாங்கிட்டு போயிட்டா. வாங்கிட்டு போய் அவ ஆத்துல வச்சுட்டு இருக்கான். அவ மாமியார் நாத்தனா இருக்கலாம், அது ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டா, ஒரு பானையில போட்டு பரண மேல வச்சுட்டு இருந்தா அந்த பாதுகையை வச்சுட்டு டெய்லி அவ சமைக்கிறதெல்லாம் அந்த பாதுகைக்கு நிவேதனம் பண்ணிட்டே இருந்தா. ஒரு ஸ்திதியில அவளுக்கு திரும்பிய ராமானுஜர தரிசனம் பண்ணணும்னு ஆசை, ஆனா வர முடியல. ஆத்து காரியம், சம்சார சாகரம் கோரம், என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப அந்த பாதுகையிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா, ஹே பாதுகையே எனக்கு ராமானுஜர் தரிசனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, என்னாலதான் போக முடியல, அவர் வரலாம் இல்லையா, அவர் தானே சன்னியாசி, சன்னியாசிக்கு ஒண்ணு கட்டுப்பாடு கிடையாது, சம்சாரிக்குதான் 1008 கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ், அவர் வரலாமே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இருந்தா. அப்படியே பிரார்த்திச்சுட்டு இருந்தா ஒரு நாள் இவ அந்த பரண மேல ஏறி இந்த பாலெல்லாம் அம்ச பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கும்போது அவட நாத்தனார் பார்த்துட்டான். என்னமோ இந்த பானைக்குள்ள வச்சிருக்கா, அதுக்கு என்னமோ கொடுக்கறா அப்படின்னு சொல்லி மாமியார் தன்னோட அம்மா கிட்ட போய் சொன்னா. ரெண்டு பேரும் பானைய திறந்து பார்த்தா உள்ள பாம்பு சீரிண்டு வந்தது. அது வரைக்கும் பாதுகையா இருந்தது. எல்லாரும் பயந்து நடுங்கி போய், எங்களை கொலை பண்றதுக்காக பாம்புக்கு பால் வாசன் இருக்கான்னுட்டா. அவ சொன்னா, இல்லவே இல்லை, இது பாதுகை, எங்க ஆச்சாரியனுடைய பாதுகை அப்படின்னு. அது வரைக்கும் ஒளிச்சு ஒளிச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த பாதுகையை கீழேயே வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜ் வந்து எடுத்து. இவளுக்கு ஒரு சந்தோஷம், இனிமேல் தைரியமா பாதுகைக்கு நிவேதனம் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தா, பிரார்த்தனை பண்ணா, அப்பதான் கிருமி கண்ட சோழனுடைய உபதிரவம் தாங்காம சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பினார். எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியாம சுத்தி 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 கொங்கு நாடு பக்கம்தான் சுவாமி ராமானுஜர் வந்தார். கொங்குநாடு பக்கம் வந்து அழகா மலையேறி அந்த பக்கம் போகணும். அப்பதான் கர்நாடக தேசம் சத்தியமங்கலம், இந்த வழியா தான் சுவாமி ராமானுஜர் டிராவல் பண்ணார். எந்த பக்கம் டிராவல் பண்ணாருன்னு சில பேர் சில வழிகள் சொல்றார். சோ மலை பிரதேசம் ஏறி அந்த பக்கம் இறங்கி கர்நாடக தேசத்துக்கு போனி, அந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஏறி அந்த பக்கம் போனா கர்நாடகா பார்டர் உண்டு, அப்படி போகணும். அந்த மாதிரி அவர் போகும்பொழுது மலையடிவாரத்துல இருட்டா இருக்கு, எப்படி போகிறது வழி தெரியாது. சில வேடுவர்கள்லாம் வந்து இவர்களுக்கு வழிகாட்டுறார், வழிகாட்டி இவாளெல்லாம் கொண்டு போய் இந்த கரெக்டா அந்த கொங்கில் பிராட்டி வீட்லயே கொண்டு விடுறா. அவ வீட்லயே கொண்டு போய் விடுறா. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அவள வைஷ்ணவால பார்த்து அவ கேக்குறா, ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் சௌக்கியமா அப்படின்னுட்டா. அவள்லாம் பாக்குற, உனக்கு எப்படி ராமானுஜர் தெரியும், பயம் வேற, ஆனா ராஜானால ஏதாவது ராமானுஜர் கஷ்டம் வந்துடப்படாது இல்ல, அடியாள் பஞ்சம் பிழைக்க அங்க வந்திருந்தேன், அந்த சமயத்துல அடிய எனக்கு ராமானுஜர் உபதேசம் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். சரி உங்களுக்கு எல்லாம் தலிகை பண்றேன், தலிகை பண்ணா ராமானுஜர் சிஷ்யால ரெண்டு பேரும் எப்படி தலிகை எல்லாம் பண்றாளா, அந்த சத்தையோட பக்தியோட ஆச்சாரத்தோட பண்றாளா அப்படின்னு பாக்குறதுக்கு வச்சிருந்தா. அழகா எல்லாம் பண்ணிட்டு இவள் பாதுகைக்கு நிவேதனம் பண்ணிட்டா. உடனே ராமானுஜர் இடத்த போய் சொன்ன, அவ பாதுகைக்கு நிவேதனம் பண்ணிட்டா, யாருடைய பாதுகைன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்ப உடனே கூப்பிட்டு கேட்டா கொங்கில் பிராட்டி கிட்ட இல்ல எங்களுடைய ஆச்சாரியனுடைய பாதுகை யார் ஆச்சாரன் அவர் ஏகனாசன ராமானுஜர் தான். அப்ப ஒரு இருட்டா இருக்கு லேசா வெளிச்சம் தான். அப்ப லைனா எல்லாரும் நிக்கிறா ராமானுஜர் அவ கூட நிக்கிறா. அப்ப ஆச்சரியமா அவ சொல்றா இந்த கூட்டத்துல எங்கேயாவது அந்த பாதுகைக்கு சொந்தமான திருவடிகள் இருக்கா பாரு அப்படின்றா. உடனே இப்படி பாக்கலாம் ராமானுஜர் திருவடிய பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டா இது யதிராஜர் திருவடி அப்படின்னு பார்த்தா. ஆனா ராமானுஜர் வெள்ள வஸ்திரம் உடுத்தின் இருக்கார். அப்ப சொல்றா என்னுடைய ஆச்சாரியன் காவி தான் உடுத்துவார், வெள்ள வஸ்திரம் உடுத்த மாட்டார். ஏன்னா வெள்ள வஸ்திரம் சம்சாரிகளுடைய வஸ்திரம். கூரத்தாழ்வான் வஸ்திரத்தை உடுத்தின்னு தான் ராமானுஜர் வந்திருக்கார். கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய காஷாயத்தை தரிச்சென்று கிருமி கண்டராஜனுடைய சபைக்கு போயிட்டார். அப்ப அவ சொல்றா இது என்னோட ஆச்சாரனுடைய பாதங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அவர் காஷாயம் தான் கட்டுவார், காஷாயம்னா காவி, இது வெள்வஸ்திரமா இருக்கு. அப்படி ஆனோடனே சரி உனக்கு ராமானுஜர் என்னத்தை உபதேசம் பண்ணார், எப்ப உபதேசம் பண்ணார் அப்படின்றார். உடனே அவ சொல்ற இந்த மாதிரி முதல் தடவை நடந்தது, ரெண்டாவது தடவை நடந்தது, எனக்கு உபதேசம் பண்ணார். உடனே ராமானுஜர் சரி அது என்ன உபதேசம் பண்ணார் சொல்லு காதல அப்படின்னு உடனே அவள் ராமானுஜர் காதல அவர் உபதேசம் பண்ணதை திரும்பி சொல்றா, ஓம் நமோ நாராயணாயன் வாஸ்தவன் தான் அப்படின்ற. அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து ராமானுஜர் முகத்துக்கு நேரம் வச்சு காட்டுற ஸ்வயம் ராமானுஜர் அவளுக்கு தூக்கி வாரி போடுறது. அவளால் நம்ப முடியல, தன்னுடைய ஆச்சாரியன் தான் இருக்கும் இடம் தேடி தன் வீட்டுக்கு வந்து நிப்பா அப்படின்னு அவனே அசந்து போறா. கண்கள் ஆனந்த பாஷ்மன் கைகூப்பிண்டு நிக்கிறா. ராமானுஜர் அனுகிரகம் பண்ணார், சிஷ்யாள்லாம் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ராமானுஜர் அடுத்த நாள் தான் சாப்பிட்டார், ஏன்னா அவர் பாதுகைக்கு நிவேதனம் பண்ணதால் அவர் சாப்பிட முடியல. அவர் ஆச்சாரியன் பாதுகைக்குன்னு அவர் சாப்பிட்டிருப்பார். அதுக்கப்புறமா தன் அவருடைய அவளும் சாப்பிடற ஆச்சாரியன் சாப்பிடலே. அப்ப கணவன் கேட்கிற, நீ ஏன் சாப்பிடல? இல்ல எங்க ஆச்சாரியனுக்கு சாப்பிடல, ஏன்னா நீங்க இன்னும் வைஷ்ணவர் ஆகல, நீங்க இன்னும் பக்தர் ஆகல. அதுக்கு என்ன ஆயிட்டா போச்சு. அடுத்த நாள் அவனும் ராமானுஜர் சிஷ்யனா மாறினா. அதுக்கப்புறம் அவாத்திலேயே ராமானுஜர் சாப்பிட்டுட்டு அங்கேந்து கிளம்பினார் அப்படின்னு சரித்திரம். இந்த ராமானுஜர் விஷயத்த பெண் பிள்ளைய ராமானுஜர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80-90 வயசுக்கு மேல ஆயிடுதுன்னு சொல்ற. ராமானுஜர் திருமலைக்கு முழங்கால் முட்டி போட்டு ஏறினதே 60 வயசுலேன்னு காண கிடைக்கிறது. ராமானுஜருடைய 80-90 சில இடங்கள் 100 வயசுக்கு மேலதான் பெண் பிள்ளைய பார்த்தார்னு இருக்கு. அந்த விஷயம் இந்த மேல்கோட்டை போயிட்டு வந்த விஷயத்த, இந்த கொங்கில் பிராட்டி விஷயத்த, ராமானுஜர் விஷயத்த ராமானுஜர் கிட்டேயே இந்த பெண் பிள்ளை சொல்றா, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. இந்த மாதிரி ஆச்சாரிய அபிமானத்துல ஒதுங்கி அவரிடத்துல உபதேசமும் வாங்கிண்டு அவருடைய பாதுகையையும் வாங்கிக்கிற அளவுக்கு அடியாள் என்ன பெரிய பக்தையா, இல்லாட்டி அந்த பாதுகைக்குரிய ராமானுஜரே அவள் வீட்டுக்கு போற அளவுக்கு நான் என்ன சத்தையுடையவளா, அடியாள் மொசல் புழுக்க சுவாமி வரப்புல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன. சிஷ்யாலாம் பரஸ்பரம் பார்த்துக்கிற, அடி பொண்ணே இதுதான் ராமானுஜர் சொல்லணும்னு நினைக்கிறார். ராமானுஜர் இப்படி கையை காட்டிட்டார், ஒன்னும் சொல்லப்படாது. ராமானுஜர் தெரிஞ்சு போயிடுத்துனா அடுத்த வாக்கியம் வராது இவளுக்கு. அவளோ தன்னை மறந்து சொல்லிட்டு இருக்கா ராமானுஜர். அதை ஃபுல்லா அவர் என்னெல்லாம் சொல்றான்னு கேட்கணும்னு ஆசை. சிஷ்யாலாம் அப்படி கை நீட்டினா ராமானுஜர் இப்படி கையை காட்டினார், ஒன்னும் சொல்லப்படாது, அவ பாட்டுக்கு இருக்கட்டும், நான் தான் ராமா அப்படி ஒரு கை காட்டின. அவ்வளவு சிஷ்யாலுக்கு புரிஞ்சு கொடுத்து ஒரு கை காட்டின சொல்லப்படாதுன்னு தெரிஞ்சு கொடுத்து ராமானுஜர் அப்படின்னு நினைச்சார். அந்த கொங்கில் பிராட்டி விஷயம், தனக்காக கூரத்தாழ்வான் கிருமி கண்டராஜனுடைய சபைக்கு போன விஷயம், அவர் அங்கேருந்து மேல்கோட்டைக்கு போன விஷயம் எல்லாம் நினைச்சார். அந்த கொங்கில் பிராட்டியினுடைய பாகவத அபிமானம், தன் சிஷ்யனுடைய பெருமை, சிஷ்யாளுடைய பெருமையை, ஒரு குருவுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா தன் சிஷ்யாளுடைய பெருமையை கேட்கறதான். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு. அந்த மாதிரி அதோ ஒருத்தரை பத்தி பேசுறா, உலகமே கொண்டாடுறது கடைசியில தன்னுடைய சிஷ்யா அப்படின்னா அது ஒரு சந்தோஷம். விஸ்வாமித்திரர் உலகமே கொண்டாடித்து வசிஷ்டர் நெஞ்சில் மிந்தாரன் என் சிஷ்யன், பிரம்மரிஷி பட்டம் வாங்குறது என்ன பாடுபட்டான் தெரியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமையா. சுகபிரம மகரிஷி பரிசுத்து மோட்சம் அடையாத பார்த்து என் சிஷ்யன் எப்படி ஜம்முன்னு மோட்சம் அடைஞ்சுட்டான் 7 நாள்ல பாகவதம் கேட்டு. அது ஒரு குருவா இருந்தா அடியன் பல சந்தர்ப்பங்கள் உபன்யாசம் பண்ணிட்டு போய் குருஜி அம்மா முன்னாடி போய் நிற்பேன். குருஜி அம்மா அப்படி சொன்னாடா, எப்படி சொன்னாடா, என் சிஷ்யன்டா, எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்வா. நிஜமாவே ஒரு சிஷ்யனா இருந்தும் அதை அனுபவிச்சிருக்கேன், குருவா இருந்தும் பல இடங்கள் அனுபவிச்சிருந்திருக்கேன். அந்த மாதிரி தன்னுடைய சிஷ்யுடைய பெருமையை பெண்களை சொல்ல இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு அந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன், அந்த பலராமன் இந்த ராமானுஜன், அந்த ராமானுஜர் இடத்திலேயே அந்த ராமானுஜர் விஷயத்தை இவள் சொல்றார். அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. அப்ப என்ன ஒரு பக்தி பாருங்கோ. அப்ப எத்தனை விஷயத்தை இவள் கேட்டு வச்சுட்டு இருக்கா பாருங்கோ, எத்தனை விஷயத்தை அவள் ஆராய்ச்சி பண்றா பாத்துக்கோங்க. இனிமேல் செருப்பு போடும்பொழுதெல்லாம் கொங்கில் பிராட்டி ஞாபகம் வரணும். இதனால் வரைக்கும் என் செருப்பு இருந்ததுன்னோ, இனிமேல் செருப்பு போடும்போதெல்லாம் அடி வாங்கினேனோ, முதலடியை பெற்றேனோ, அகலிகையை போலவே அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. அதனால நீங்களே அழகா ஆத்துல உட்கார்ந்து ஜபிங்கோ. 40 வாக்கியம் ஆயிடுத்து, இனி ஒரு பிரேக் வராமல் ராமானுஜரும் பெண் பிள்ளையும் பார்த்துக்கிடும். மெட்ராஸ் அடிச்ச மழை பெண் பிள்ளை வாக்கியத்துக்கும் ஒதுங்கி நின்னுட்டா. பெண் பிள்ளை வேண்டாம், ஒரு 5 நாள் ஒதுங்கிறேன், ஒதுங்கி நின்னுட்டா. இனிமேல் ராமானுஜருடைய கருணை மழையே பெய்யட்டும். ஜெய் போலோ ஸ்ரீ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு, ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு, ஜெய் போலோ தாமிரபரணி மாதாக்கு, ஜெய் போலோ கொங்கில் பிராட்டிக்கு, ஜெய் போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு, சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜாம். ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.